நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல மனிதர்களாகிய நம்ம பரபரப்பா எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், ஏன் இப்படி ஓடுறோம்? இது பரவலா எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான விடை இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும், அதுக்காக தான் நான் கடுமையாக உழைக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், அதுக்காக தான் இப்படி ஓடுறேன் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் விருப்பப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கல, ஆனால் என் குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, அவங்க எதெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் நான் கொடுப்பேன், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக என்னால் எவ்வளோ அதிகப்படியாக உழைக்க முடியுமோ அவ்வளவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள், சில இலக்குகளை நம்ம நிர்ணயிச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம். சரி, நம்ம நினச்ச மாதிரியே ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாச்சு, குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சாச்சு, அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு, என்னுடைய கடமையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை வரும். இது பர்சனல் லைஃப்பில். அதே மாதிரி அவங்களுடைய கரியர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நான் இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறத இலக்கை வச்சுட்டு நிறைய பேர் முன்னேறி இருப்பாங்க. சரி, அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, இதுக்கு மேலே அந்த கடின உழைப்பு நம்மளால முடியாது, நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது, இவங்க ஓடின அதே ஓட்டத்தை ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அவங்க குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குடும்பத்தோடு போயிடுறாங்க. அப்போ இந்த பெற்றோர் எஞ்சி இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நினச்ச மாதிரி வாழ்கிறதுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் நேரம் கிடைக்குது. நிறைய பேர் அதற்கான பொருளாதார வசதிகளையும் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இளமை காலத்தில் இருந்த அந்த ஆற்றல் இப்போ இருக்காது. ஒருத்தருடைய துணை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற வசதிகளை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சதாக அமைச்சிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அதுக்கு துணை செய்கிற மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூரில் நிறைய அமைப்புகள் உருவாகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் தப்போவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்திட்டு இருக்காங்க. திருமதி சுஜாதா வரதராஜன் அவங்களும் திரு வரதராஜன் அவங்களும் அவங்களோட பார்வையில் இந்த பணி, அவங்க செஞ்சிட்டு இருக்க இந்த பணி எப்படி இருக்குது, அவங்க வந்து எதுக்காக இதை செய்கிறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கங்க. தப்போவன் அப்படிங்கிற இந்த உங்களுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கள்.
வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு இப்போ என்னன்னா, நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதுனால எல்லாருமே தனிமையில் இருக்காங்க. நம்ம முதியோர்கள் எல்லாம் வந்து டவுனில் இருந்தாங்களோ கிராமத்தில் இருந்தாங்களோ அது பரவாயில்ல, ஆனால் அவங்க இருக்கும்போது ஒரு தாத்தா, பையன், பேரன், கொள்ளு பேரன் எல்லாமே ஒரு 4 ஜெனரேஷனாவது வீட்டில் இருக்கும் எப்போவுமே. அதில் வந்து தாத்தாவுக்கு வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, பசங்க ஒரு கிரிக்கெட் டீமோ ஒரு ஃபுட்பால் டீமோ இருக்கும் வீட்டில். அப்போ என்ன ஆகுமானா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்கு ஆளுகள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு வயசாச்சு, ஒருத்தருக்கு உழவும் சரியில்லை, காலையில் சாப்பாட்டுக்கு யார் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது யாருக்குமே. அது பாட்டுக்கு ஒரு மிஷினாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. பிரிஞ்ச காரணங்களை நம்ம பேச போகிறதில்ல, பிரிஞ்சதுனால அதனுடைய விளைவு என்னதுன்னு தான் பேச போகிறோம். பிரிஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போது எல்லார் வீட்லேயுமே கணவனும் சரி மனைவியும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருக்காங்க. பெரும்பாலும் எல்லா வீடுகள்லேயுமே, டவுனில் மாத்திரமே இல்லை, கிராமங்கள்லேயே இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு விடுறது, அப்புறம் வந்து க்ரஷில் விடுறது, அப்புறம் யாரோ ஆயா வச்சு பார்த்துக்கிறதுன்னு தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்க வந்து அவங்க தகப்பனாரையோ தாயையோ பார்த்துக்கிறதுக்கு உண்டான டைம் இல்லை இவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு ரேஸில் இருக்காங்க, இன்னும் என்ன பண்ண முடியும், இன்னும் என்ன பண்ண முடியும், நான் முன்னேறதுக்கு, இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு, நிறைய இதில் தான். அது வந்து காலத்துடைய சூழ்நிலையோடைய ஒரு போக்குனால அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்க தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. வீட்டிலேருந்து வெளியே போனோமானா கூட இன்றைக்கி வந்து எந்த சிறிய நகரமானாலும் சரி பெரிய நகரமானாலும் சரி, வீட்டுக்கு வெளியே போனால ஒரே சத்தம், ஒரே புகை, ஒரே நெருக்கடி தான் இருக்குது. காத்தோட்டமாக ஒரு பூங்கால போய் நடந்துட்டு வரலாம்னா கூட அது கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. அந்த நிலைமையில் வந்து இவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? நமக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவங்க அவங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிறது இல்லை நம்ம யாருமே. அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும், அவங்க வந்து அவங்களோட ஓய்வு பெற்ற காலத்துலேயும் கடைசி காலம் வரலாம் சந்தோஷமாக இருக்கணுன்னுறதுக்கு உண்டான ஒரு வழியை கண்டுபிடிக்கணுன்னுறதுக்காகத்தான் நாங்கள் தப்போவன் என்கிற முதியோர் கிராமத்தை உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவங்க அவங்களுடைய சௌகரியப்படி அவங்களுடைய இஷ்டப்படி எப்படி ஒரு ஹாலிடேக்கு போனாங்கன்னா எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி வாழ்நாள் பூரா இருந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கு. இதில் வந்து அவங்க லீவில் போனால் சமையல் பண்ண போகிறதில்ல, ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஹோட்டல் கிடையாது, சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் இருக்குது, அவங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களால் வர முடியலைன்னா வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்காக அவங்கள வந்து வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங், தோட்ட வேலை, சமையலுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முதியோர்கள் வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு வெளியில் போனோமானா, டவுனுக்கு போனோமானா, ஒரு நேரம் கோவிலுக்கு போனோம், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகணுமா, இல்லை ஷாப்பிங் போனோமானா, அவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வண்டி வசதியும் அங்கேயே இருக்குது. உடம்பு சரியில்லைன்னாலும் டாக்டர் வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நம்ம இங்கே இடத்துலேருந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லை வராங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் போகிறோம், அவங்க வந்து ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூப்பிட்டா 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் மேல் பார்வை பார்த்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சௌரியத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறு கிராமம் இந்த முயற்சி. இது வந்து கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து சிறுவாணி ரோட்டில் ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் மாதம்பட்டின்ற கிராமம் இருக்குது. மாதம்பட்டியில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா தப்பவன் அமைஞ்சிருக்கு.
சரிங்க சார், இப்போ ஓய்வு பெற்றவர்களுக்கான இந்த கிராமம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன சார்?
இவங்க வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு வருமானம் கிடையாது, அவங்க வந்து சேமிப்பிலிருந்து தான் வட்டியிலிருந்து தான் வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கோமானா, ரிக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், தொடர்ந்து வரக்கூடிய செலவை எவ்வளோ கம்மி பண்ண முடியும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இயற்கை முறையில் என்னெல்லாம் இவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் ஒரு கருத்தோடு நாங்கள் வந்து அங்கே 50 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் சோலார் பவரில் இருந்து தான் லைட்டு, அங்கே இருக்கிற போர்வெல்லுக்கு எல்லாமே சோலார் தான் பம்பிங்க்கு, ஸ்ட்ரீட் லைட்டு கூட சோலாரில் இருந்து தான். சோலார் வேலை பண்ணலைன்னா தான் ஈபியிலேருந்து சப்ளை வரும். அதே மாதிரி சென்ட்ரல் கிச்சனுக்கு வந்து 3.5 கிலோவாட் விண்டு ஜெனரேஷன் சிஸ்டம் வச்சுருக்கோம். சாப்பாடு எல்லாம் வந்து வாழை இலையில் தான் சாப்பாடு, இந்த இலை சாப்பாடு மிச்சம் காய்கறி மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் ஒரு பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்கோம். அது வந்து கேஸ் ஜென்ரேட் பண்ணி அடுக்கலையில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த இதிலேருந்து கேஸ் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை வந்து உபயோகிக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணாமல் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மூலமாக என்ன ஆகுறதுன்னா, நம்ம கழிவு இது எல்லாமே அதில் போய் ட்ரீட் ஆகிட்டு அதிலேருந்து வர தண்ணியை வந்து தோட்ட வேலைக்கு உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு எந்த சௌரியம் வருமோ அந்த சௌரியத்தை நோக்கி தான் பண்ணிகிட்ருக்கிறது. அமைஞ்சிருக்கிற இடமும் வந்து இயற்கையான ஒரு இடம், அது வந்து தென்மேற்கு பருவக்காற்று நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய ஒரு ஜங்ஷனில் இருக்குது. ஸோ அந்த காற்றுனாலேயே அவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும்.
சரிங்க, இப்போ அவங்களுடைய உடல் நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் ஏதாவது பயிற்சிகள், யோகா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா?
இங்கே வந்து நாங்கள் ஒரு ருட்டீன் மாதிரி ஒன்றுமே வைக்கலை. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சௌரியத்துக்கு எப்படி இருக்கணும்னு தான் ஏற்பாடு. நாங்கள் அப்படி நினச்சாலும் அவங்க கூட்டு சேர்ந்து சில பேர் வந்து காலையில் வாக்கிங்க்கு போயிடுவாங்க, சில பேர் வந்து யோகா எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு ப்ரேயர் ஹால் இருக்குது அங்கே உட்காந்து பஜன் இல்லை ஸ்லோகங்கள் இல்லை பிரார்த்தனைகள் பண்ணிகிட்ருப்பாங்க. ரீடிங் ரூம் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு வாய்க்கிறவங்க வாசிப்பாங்க. டிவி ரூம் இருக்குது, அங்கே வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவங்க அதுவும் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்கள் இருக்குது, அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே இருக்கிறதுலையே 96 வயசு இளைஞர் ஒருத்தர் இருக்கார், இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து இன்றைக்கி கூட டிரைவரை கூட்டிகிட்டு கடைவீதிக்கு போயிட்டு வந்துடுவார், சந்தோஷமாக இருக்காங்க. 90 வயசுக்கு மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க, 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. 50 வயசுக்கு மேலே இருந்தால் அங்கே வந்து தங்கறதுக்கு அனுமதி உண்டு.
மேடம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சார் சொன்னாங்க 80-90 வயசு இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, எப்படிங்க அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அவங்க மகிழ்ச்சிகரமாக இருக்காங்களா?
நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஹாபீஸ் டிஃப்ரெண்ட் ஹாபீஸ் இருக்குது. அந்த ஹாபீஸில் வந்து ஒரு ஹாபி வந்து கார்டனிங். இங்கே நம்ம சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம் வீடு சுற்றி. ஸோ அங்கே வந்து அவள் இஷ்டப்படி அவள் வந்து எந்த பிடிச்சதோ அது மாதிரி செடியோ பூவோ காய் ஃப்ரூட் வெரைட்டி என்ன வேணால் போட்டுக்கலாம். முடியலன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு காமன் ஏரியாவில் வந்து பூரா கார்டன் ஃப்ளவர் கார்டன்ஸ் பண்ணியிருக்கோம். பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பூக்கள் நிறைய வச்சுருக்கோம். கார்த்தால ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவள் வந்து 20% ஆஃப் த டைம் வந்து பூஜை பஜன் அதெல்லாம் இருப்பாங்க. அப்போது வந்து வெளியில் போய் பூ வாங்கி சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால அங்கேயே எல்லாமே இருந்து தான் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அவள் சௌரியம்னு எல்லா விதமாக பூ போட்டிருக்கோம். கார்த்தால அவளுக்கு ஒரு ருட்டீன், கார்த்தால காஃபி குடிச்சு விட்டு எல்லா விதமான பூவும் அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் காமன் டைனிங் ஹாலுக்கும் அவங்க வந்து அவங்களே வந்து கட்டி சுவாமிக்கெல்லாம் போட்டு, அது ஒரு பேஷன் அவளுக்கு, ஒரு ஹாப்பினஸ் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நாங்கள் நிறைய கார்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். யாருக்கு வந்து இந்த மாதிரி கார்டன்ஸ் அவளே வச்சுக்கிறாளோ அவள் வந்து பக்கம் பக்கம் நிறைய நர்சரிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம், நம்ம வண்டியை எடுத்துன்னு போய் என்ன பிடிச்சதோ அது மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோ இல்லாட்டா அழகு கொடுக்குற செடிகள் குரோட்டன்ஸ் அது மாதிரி என்ன வாங்கிக்கலாம், அது மாதிரி அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இப்போதைக்கு வந்து வீடோட நிறைய செடிகள் நிறைய இருக்குது, அது பார்க்கறதுக்கு நிறைய வழியிலேருந்து வந்தவாளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்தால் க்ரீனரி ஃப்ளவர்ஸ் இவ்வளோ தெரியறதேன்னு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நல்லா சொன்னீங்க மேடம், அவங்களுடைய ஓய்வு காலத்தில் அவங்களுடைய மனதுக்கு இதம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா? இப்போ சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பொதுவாக நம்ம ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும். வயதான காலத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அவங்கள கவனிச்சிக்கக்கூடியவங்க இல்லாமல் ஒரு பொருளாதார வசதி இல்லாமல் அவங்களுடைய மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது நீங்கள் சொல்கிறது வந்து அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இது எப்படி இவால்வ் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் ஆரம்பமாய் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு. அது ஆரம்பமானதே கோயம்புத்தூரில் தான், பிரபலமானதும் கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில் தான் இன்றைக்கி கூடுதலான ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ் இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளோ கிடையாது. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 30 குடியிருப்புகள், ஓய்வு பெற்றவர்களுடைய கிராமங்கள்னு சொல்லுவேன் நான் அதை. ரிட்டையர்மெண்ட் வில்லேஜை வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 இருக்குது கோயம்புத்தூரில். காரணம் என்னென்னா, முத முதல்ல ஆரம்பித்தது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன, இதில் வந்து இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் கேரளா பிராமின்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோமானால, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எவல்யூஷன் ஆஃப் இந்தியன்ஸ்னு பார்த்தோமானா, அவங்க தான் வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு தயாராக இருக்காங்க, எங்கே வேணால் போகிறதுக்கு தயார். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீ ஐஸ்லாண்டுக்கு போனால் கூட அங்கே ஒரு டீ கடை இருந்ததுனால அது நாயர் டீ கடையாக இருக்குன்னு. அது மாதிரி தான் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து எங்கெங்கேயோ போய் வேலையை தேடிட்டு இருக்காங்க. அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் அவங்க ஊர்க்காரங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் பாம்பே டெல்லி கல்கட்டா மெட்ராஸ்லலாம் இருந்துட்டாங்க. ஆனால் இந்த 2வது ஜெனரேஷனோ 3வது ஜெனரேஷனோ இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க ரிட்டையர் ஆன பிறகு அவங்க இருக்கிற ஊர்களில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு முடியறதில்ல. அப்புறம் அவங்க வந்து அவங்க தகுப்பனார் அவங்களோட எல்லாம் அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப ஊருக்கே போகலாமா ஊருக்கே போகலாமான்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் கேரளாவில் போய் இருக்க முடியாது, ஏன்னா அங்கே ஆளுகளே கிடைக்காது வேலைக்கு. வயசான காலத்தில் நானே போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க முடியாதுன்ற இதில் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப சௌரியமான இடம். கேரளாவுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, கேரளாவுக்கு வெளியிலையும் இருக்குது. கேரளாவுடைய நல்ல வாசனைகளும் இருக்குது, தமிழ்நாடுடைய நல்ல வாசனைகளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் முதல்ல ஆரம்பித்தாங்க, 15 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது முதல் முதியோர் கிராமம். காரணம் என்னென்னா, இங்கிருந்து எப்போ வேணால் போய்க்கலாம், பாலக்காட்டுக்கு எறணாகுளத்துக்கு திருச்சூருக்கு. ரெண்டாவது, கோயம்புத்தூருடைய மக்கள் ரொம்ப பணிவுடைய மக்கள், சின்ன குழந்தைய கூட வாங்க போங்கன்னு சொல்கிற மக்கள், அந்த பணிவு வந்து எங்கேயுமே கிடைக்காது. மூணாவது, இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், நாங்கள் சர்வே பண்ணதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற அளவு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பர் கேபிட்டா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர் கோயம்புத்தூர் இஸ் த லீடர். ஸோ வயசானாச்சானா உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்கே வசதி இருக்குது. டயபெட்டீஸ்னு சொன்னீங்கன்னா ஒரு அரை டசன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆர்த்தோபெடிக்ஸ் சொன்னீங்கன்னா ஒரு அரை டசன் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்லாம் என்ன சிறிய ஹாஸ்பிட்டல் சொல்லலை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேரில் இருக்கிறது. அதுலேயும் இதில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து உலக பிரசித்தமான ஹாஸ்பிட்டல்கள். அதே நேரம் மெடிக்கல் கேருடைய செலவு இருக்குது பாருங்கள், மற்ற ஊர்களை விட ரொம்ப கம்மி கோயம்புத்தூரில். டாக்டர்களாகட்டும் சரி நர்ஸாகட்டும் சரி எல்லாருமே ஒரு மனிதத்தன்மையோடு பழகிறவங்க. மற்ற ஊர்களெல்லாம் போனால் அவங்க ஒரு வியாபாரமாக தான் இதை நடத்துவாங்க. இங்கே வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இங்கே வந்து ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒரு உதவி பண்ணணும்னு ஆரம்பித்தது அந்த காலத்தில். அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக வர ஹாஸ்பிட்டல்லே அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த கிளைமேட், தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டு கேரளானா இங்கே வந்து வெயில் குறைஞ்சிரும். ஊட்டியில் மழை பெஞ்சால் இங்கே குளிர் அடிக்கும். வடகிழக்கு மழை தொடங்கித்தானாலும் இங்கே குளிர் அடிக்கும். வருஷத்தில் ஒரு 9 மாதம் இங்கே கிளைமேட் ரொம்ப அம்சமாக இருக்கும். அது ஒரு பெரிய காரணம். வயசாகச்சானா ரொம்ப குளிரும் முடியாது, ரொம்ப சூடும் தாங்காது. அப்புறம் கனெக்டிவிட்டி, ட்ரெயின் கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டி எல்லாமே கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது ரொம்ப நல்லாயிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்கு போகிறது ரொம்ப சுலபம், பெங்களூர் சுலபம், எர்ணாகுளம் சுலபம், எல்லாமே ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். வயசானவங்களுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான இது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் அமைந்த இடம், அம்சமான இடம் கோயம்புத்தூர். அதனாலேயே கோயம்புத்தூர் முதல்ல செலக்ட் ஆச்சு. அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. எங்கள் கணிப்பில் வந்து அடுத்த ஒரு 7-8 வருஷத்தில் இங்கே வந்து ஒரு 100 ரிட்டையர்மெண்ட் வில்லேஜஸ் வந்துடும். ரிட்டையர்டு பீப்புளோட ஜனத்தொகையை கணக்கு போட்டிங்கன்னா அது கூட போகிறதுக்கு தான் வரும்.
சரியாக சொன்னீங்க சார். இப்போ வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கூட இருக்கிறது ஒரு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு தாங்கள் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது தன் வயது ஒத்தவர்களோட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய நாட்களை கழிக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. அவங்க பிள்ளைங்களும் சரி நம்ம பெற்றோர் ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நிம்மதியோடு அவங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மக்கள் இதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தைய காலங்களில் இருந்த மாதிரி கூட்டு குடும்பமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்த நிலைமை மாறி போயிருக்கிற இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதிரியாவது அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் திரு வரதராஜன் அவங்களும் திருமதி சுஜாதா வரதராஜன் அவங்களும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறத பற்றியும் அந்த முயற்சியிலையும் கூட அவங்க செலவுகளை குறைக்கிற விதமாக சூரிய சக்தி, காற்று சக்தி, இப்படி இயற்கை எரிசக்தி வளங்களை பயன்படுத்துறது, கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறது, இயற்கையான சூழ்நிலை, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க அதில் யோசனை பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.